தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இக்கட்டுரை தொகுப்பை வாசிப்பவர் முனைவர் ச. மதிப்பிரியா. கட்டுரை தொகுப்பின் பெயர் வீரர் உலகம். கட்டுரை ஆசிரியர் திரு கி. வா. ஜெகநாதன். படிப்பித்த ஆண்டு 1966. கட்டுரை எண் 5. போருக்கு எதிரே போர். பகைவருடைய நாட்டை கைப்பற்றும் நோக்கத்தோடு சென்று படையெடுப்பதை வஞ்சித்திணை என்னும் புறப்பொருள் திணைக்குள் அடக்கி பாடுவார்கள். அவ்வாறு படையெடுத்து செல்லும் அரசன் வஞ்சி மாலை அணிந்து செல்வான். படை வீரர்கள் வஞ்சி பூவை அணிவார்கள். பகையரசன் தன் நாட்டை கைப்பற்றுவதை எண்ணி போருக்கு வந்தால் சும்மா இருப்பது வீரம் ஆகுமா? எந்த நாட்டின் மேல் அவன் படையெடுத்து வந்தானோ அந்த நாட்டு அரசன் வந்த போருக்கு எதிரே போரிட்டு தன் வீரத்தை நிலைநாட்டுவான். வலிய போருக்கு போகாவிட்டாலும் வந்த சண்டையை விடக்கூடாது அல்லவா? அவ்வாறு எதிர்த்து நிற்கும் அரசனுடைய படை செயல்களை காஞ்சி என்னும் தனித்திணையாக பிரித்து சொல்வது ஒரு சார் புலவர்களின் மரபு. தொல்காப்பியர் அவற்றையும் வஞ்சியிலேயே அடக்கிச் செல்வார். தன் நாட்டின் மேல் படையெடுத்து வந்த வேந்தனுக்கு எதிரே படையுடன் சென்று பொறும் அரசன் காஞ்சி பூவை அணிவது வழக்கம். மேற்கோள் துவக்கம். வேங்கின மாற்றன் விடுதர வேந்தன் காஞ்சி குடி கடிமுன் கருதின்று. மேற்கோள் முடிவு. அடைப்புக்குறி தொடக்கம். வேகின்ற கோபத்தை உடைய பகையரசன் வந்து தன் எல்லையில் பாளையம் கொள்ள அரசன் காஞ்சி பூவை அணிந்து காவல் செய்ய வேண்டிய இடங்களை காப்பதை கருதுவது காஞ்சி திணை. அடைப்புக்குறி முடிவு. இவ்வாறு புறப்பொருள் வெந்தா மாலை காஞ்சி திணையின் இலக்கணத்தை வகுக்கிறது. படையெடுத்து வந்த பகையரசனை எதிர்த்து போர் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்த அரசன் அந்த செய்தியை எங்கும் பரப்பச் செய்கிறான். துடியும் முரசும் முழங்குகின்றன. பகைவர்கள் நாட்டுக்குள் புகும் வழிகள் எவை என்று ஆராய்ந்து அங்கெல்லாம் காவல் படையை நிறுத்துகிறார்கள். நாட்டுக்குள்ளே புகுந்த பின்னர் பகைவர்களை பொறுவது ஒட்டுவதை விட எல்லையில் நின்றபடியே அவர்களை தடுத்து நிறுத்தி பொறுகுவதே சிறந்தது அல்லவா? அரசன் தன்னுடைய படை வீரர்களை மிகவும் சிறந்தவர்களாக இருப்பவர்களை ஆராய்ந்து எடுத்து எல்லையை பாதுகாக்க அனுப்புகிறான். போர் வந்தால் ஆயுதங்களுக்கு என்ன செய்வது என்று கையை பிசைவது வீரத்துக்கு அழகன்று. அரசன் பல வேறு படைக்கலங்களை முன்பே சேமித்து வைத்திருக்கிறான். இப்படி ஒரு ஆபத்து வரும்போது புதிய ஆயுதங்களை செய்ய தொடங்குவதோ பிறரிடம் வாங்குவதோ எளிய காரியம் அன்று என்பதை அவன் அறிவான். ஆகவே வருமுன் காக்கும் அறிஞர்களின் அறிவுரையை கேட்டு எத்தகைய ஆயுதங்கள் வேண்டியிருக்கும் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அவற்றை தொகுத்து வைத்துள்ளான் அரசன். தண்ணீர் தாகம் எடுக்கும் போது கிணறு வெட்ட புகுந்தால் தாகம் தணிவது எப்படி? அரசன் இப்போது படைக்கலங்களை எடுத்து தகுதி அறிந்து படை தலைவர்களுக்கும் வீரர்களுக்கும் வழங்குகிறான். அவற்றை பெற்ற வீரர்களுக்கு உண்டான மகிழ்ச்சி சொல்லி முடியாது. அவர்கள் தோள்கள் பூரிக்கின்றன. வெற்றியையே பெற்றுவிட்ட ஊக்கம் பொங்குகிறது. இவ்வாறு அரசன் வீரர்களுக்கு படைகளை அளிக்கும் செயலை படை வழக்கு என்று சொல்லுவார்கள். இந்த வழக்கத்தை சிலப்பதிகாரத்தில் ஓர் இடத்தில் இளங்கோவடிகள் குறிக்கிறார். கோவலன் திருமணம் ஆனவுடன் தனியே ஒரு மாளிகையில் கண்ணகியுடன் இல்வாழ்வு நடத்த புகுகிறான். அப்போது கண்ணகியின் பேரழகை கண்டு பாராட்டுகிறான். சிவபெருமான் தான் முடித்த பிறையை உன் நெற்றியாகும்படி வழங்கட்டும். மன்மதன் தன் கரும்பு வில்லே உன் புருவமாகும்படி தரட்டும். இந்திரன் தன் வச்சிரத்தை மின் இடையாக என்று அளிக்கட்டும் என்றும் பிறவாறும் சொல்கிறான். காமன் கரும்புருவமாக கரும்பை தரட்டும் என்று சொல்கிறான். அதற்கு ஒரு காரணத்தை கூறுகிறான். காமனுக்கு பெண்களை படை போர் செய்யும் வீரர்களுக்கு அரசன் படை வழங்கும் வழக்கம் உண்டாதலால் உருவிலானலாகிய காமன் தன் பெரிய கரும்பு வில்லை இரண்டு கரும்புருவமாக அமைத்து உனக்கு தரட்டும் என்று அவன் கூறுகிறான். மேற்கோள் துவக்கம். அடையார் முனையகத்து அமர்மேன் படுநற்கு படை வழங்குவதோர் பண்பு உண்டாகலின் உருவிலாளன் ஒரு பெருங்கருப்புவில் இரு கரும்புருவமாக ஈக்க மேற்கோள் முடிவு என்பது அவன் சொல்வதாக சிலப்பதிகாரத்தில் அமைந்த பகுதி. அடைப்புக்குறி தொடக்கம். அடையார் முனையகம், பகைவரோடு போர் செய்யும் போர்க்களம். அமர்மேம் படுநகர், போரில் சிறப்படைய இருக்கும் வீரர். உருவிலாளன் அகங்கன் காமன். ஈக்க வழங்கட்டும் அடைப்புக்குறி முடிவு. அரசன் கையால் தரப்பெற்ற படைக்கலங்களை பெற்ற மறவர்கள் அதனை சிறந்த பேராக எண்ணி பெருமிதம் அடைகிறார்கள். பிறகு அவர்களுக்கு உண்டாகும் மிடுக்குக்கும் எழுச்சிக்கும் கேட்பானேன், போருக்கு எதிரே போர் தொடங்கிவிட்டார்கள். அரசன் தன் வாளை சிறப்புடன் ஏந்தி செல்லும்படி முன்னே விடுக்கிறான். அரசனுடைய பிரதிநிதியாக போர் தொடங்கியதற்கு அறிகுறி என்று யாவரும் கண்டு ஊக்கம் கொள்ள அவ்வாள் இன்னியம் இயங்க முன்னே செல்கிறது. அப்படியே அவனுடைய குடையும் ஆராவரத்துடன் போகிறது. வீரர்கள் ஆர்த்து எழுகின்றனர். அரசனும் போருக்கு புறப்படுகிறான். அவனுடைய தோல் விம்முகிறது, உள்ளமும் வீரத்தால் விம்முகிறது. இன்று கதிரவன் மறைவதற்கு முன் என் பகைவனை வென்று போர்க்களத்தை கைப்பற்றி கொள்ளாமற் போனால் என் பகைவருக்கு முன் நின்று இச்சகம் பேசி பணிந்து நிற்பேனாகுக என்று வஞ்சகம் கூறுகிறான். தன்னுடைய குலத்துக்குரிய பூவையும் பொன்னால் ஆகிய காஞ்சி பூவையும் படைத்தலைவர்களுக்கு அளித்து அணிந்து கொள்ளச் செய்கிறான். எல்லோருடைய உடைகளிலும் காஞ்சி பூ ஒளிவிடுகிறது. நாங்களாக வலிய போருக்கு செல்லவில்லை. அக்கிரமமாக நாடாசையினால் பகைவன் எங்கள் காட்டின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறான். அவனை எதிர்த்து விரட்டி அடிக்கவே இந்த போரை மேற்கொண்டிருக்கிறோம் என்று அந்த வீரர்கள் சொல்ல வேண்டியதை அவர்கள் அணிந்த காஞ்சிப்பூ புலப்படுத்துகிறது. இதோ படை முரசு முழங்கவும் ஊது கொம்புகள் ஊதவும் துடி ஒலிக்கவும் வீரர்கள் மிடுக்கு சொற்களை சொல்லவும் நடை போட்டு செல்கிறது. மாற்றான் வந்து தங்கியிருக்கும் எல்லையை அடைகிறது. இப்போது போர் நேரடியாக தொடங்குகிறது. மாற்றான் முன்பே திட்டமிட்டு இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறான். பெரும் படையுடன் வந்திருக்கிறான். முன்னணி படையே கண்டோர் அஞ்சும்படி நிற்கிறது. பகைவனை எதிர்த்து சென்ற வீரப்படையின் முன்னணியிலே சிறந்த வீரர்கள் இருக்கிறார்கள். எதிரிகளின் முன்னணி படைக்கு ஏற்றபடி பொருது ஒட்டும் வலிமை படைத்தவர்களாக போருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இரண்டு முன்னணி படைகளும் போருகின்றன. வந்த பகைவனது படையின் அளவை இவர்கள் நன்கு உணர்ந்து கொள்ளவில்லை. அது மிக பெரியதாகவே இருக்கிறது. போர் கடுமையாக நடக்கிறது. வீரர்கள் கனல் குப்பளிக்கும் கண்களுடன் போராடுகிறார்கள். அதோ ஒரு வீரன் எவ்வளவு உற்சாகத்துடன் போர் புரிகிறான். வில்லை வளைத்து அம்பை மாறி போல பொழிகிறான். ஒவ்வொரு முறையும் அவனுடைய அம்புக்கு எதிரியின் படையில் குதிரையோ வீரரோ பலியாகிறார்கள். பகைவர்களை அவனை கண்டு வியப்பை அடைகிறார்கள். என்ன இது, இது உண்மைதானா? ஆம், உண்மைதான். அந்த பெரு வீரனை எதிரியின் படையில் இருந்து வந்த அம்பு வீழ்த்தி விட்டதே. அவன் தலையை பறித்து கீழே வீழ்த்தி விட்டது. அந்த பரிதாபம். படை வீரர்கள் சற்றே கலங்குகிறார்கள். வீழ்ந்தவன் தலை பகைவர் கையில் அகப்படாதபடி எடுத்து அரசனை நோக்கி ஓடி வருகிறார்கள். அந்த முகத்தில் இன்னும் முறுவல் வாடவில்லை. தன் நாட்டுக்காக உயிர் கொடுத்த பெருமிதம்தான் அந்த முறுவலுக்கு பொருளோ? அரசன் அந்த வீர முகத்தை பார்க்கிறான். அவன் முகத்தில் சிறு வாட்டம் படர்கிறது. ஆனால் இழவு கொண்டாட இதுவா நேரம்? இந்த தலையை உறவினர்களிடம் கொடுத்து விடுங்கள். தலையை கொண்டு வந்த வீரனுக்கு பரிசு கொடுங்கள் என்று அரசன் கட்டளை பிறப்பிக்கிறான். இவருக்கு சமமான வீரன் யாரும் இல்லை என்று பெயர் பெற்றவனுடைய தலையை பகைவன் கொண்டு போகாமல் இங்கே துணிந்து எடுத்து வந்த வீரனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தகும் என்று வீரர்கள் பேசிக் கொள்கிறார்கள். அந்த தலைக்கு மாலையிட்டு வீரனுடைய மனைவியிடம் அனுப்புகிறார்கள். அதற்குள் அந்த நங்கையே செய்தியை கேள்வியுற்று ஓடி வருகிறாள். வீரனுடைய தலையை அவள் கையில் அளிக்கிறார்கள். அவள் அதை காண்கிறாள். அவள் கண்களில் நீர் பெருகவில்லை. உற்று பார்க்கிறாள். தன் மார்பிலே அதை அணைத்துக் கொள்கிறாள். தன் முகத்தோடு சேர்த்து வைக்கிறாள். ஒரு பெருமூச்சு வருகிறது. இது என்ன? அந்த பெண் கீழே விழுகிறாளே! அவள் கணவனுடைய தலையும் அவள் கையில் இருந்து நழுவி விழுகிறது. அருகில் உள்ளவர்கள் பதை பதைத்து ஓடி சென்று பார்க்கிறார்கள். அவள் உடலில் உயிரில்லை. தன் கணவன் பெற்ற வீர சொர்க்கத்தில் அவனை தனியே வாழும்படி செய்ய மனமின்றி அவளும் போய்விட்டாள். அவள் உயிர் பிரிந்த அற்புதத்தை பின்வரும் பாட்டு சொல்கிறது. மேற்கோள் துவக்கம். கொலை ஆன கூற்றம் கொடிதே கொழுநன் தலை ஆனால் தையலால் கண்டே முளையால் முயங்கினாள் வால்முகமும் சேர்த்தினாள் ஆங்கே உயங்கினால் ஓங்கிற்று உயிர். மேற்கோள் முடிவு. கொல்லுதலே நிறுத்தாத யமன் கொடியவன். இங்கே நடந்ததை பார்த்தால் இது தெரியவில்லையா? தன் கணவனை பிரிந்து வாழ விரும்பாத இந்த மங்கை அவன் தலையை சிறிதும் இணைக்காமல் உற்று நோக்கினாள். தன் மார்போடு வைத்து அணைத்தாள். அவள் முகம் ஒளிவிட்டது. அதனோடு சேர்ந்து முத்தமிட்டாள். சிறிதே வருந்தினாள். அவ்வளவுதான், அவள் உயிர் மேலே போய்விட்டது என்று இந்த காட்சியை கண்டவர்கள் வியப்படைகிறார்கள். புறப்பொருள் மென்பா மாலை 77. இவ்வாறு தலை சிறந்த வீரன் ஒருவன் தன்னால் இயன்ற அளவு பலர் உயிரை பழி வாங்கிவிட்டு தன் உயிரை விட்டதனால் அரசன் தளர்ச்சி அடையவில்லை. அவனுக்கு இப்போது பின்னும் சினமும் ஊக்கமும் பொங்குகின்றன. தன் படைகளை முன்னேறி செல்லும்படி செலுத்துகிறான். பெரு வீரன் வீழ்ந்ததனால் படையிலே சலசலப்பும் தளர்ச்சியும் உண்டாகும் என்று எதிரிகள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் முன்னேயினும் மும்மடங்கு இந்த படை வீறுகொண்டு எழுவதைக் கண்டு அவர்கள் வியந்தார்கள். கடும் போரிலே ஒரு மறவன் மார்பில் எதிரிகளின் வேலினால் பெரிய புண் உண்டாகிறது. அதிலிருந்து குருதி வெள்ளமாக வருகிறது. அவனால் நிற்க முடியவில்லை. அருகில் உள்ளவர்கள் அவனை பிடித்து நிறுத்துகிறார்கள். எதிரிகளோ அம்பு மாறியை வீசுகிறார்கள். வீரர்கள் மேலே சென்று போர் செய்யாமல் தன்னை தாங்கி நிற்பதை அவ்வீரன் பார்க்கிறான். தன்னாலும் போரிட முடியாமல் பிறரையும் போர் செய்ய விடாமல் தான் இருப்பதை அவன் எண்ணி இறங்குகிறான். திடீரென்று அவனுக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. பல்லை கடித்து கொண்டு தன் மார்பு புண்ணில் வேலை விட்டு கிழித்து விடுகிறான். ஒரு கணம்தான், அடுத்த கணம் அவன் வீர மரணம் பெற்று விடுகிறான். அவன் உடலத்தை அங்கே விட்டுவிட்டு வீரர்கள் போர் செய்ய முந்துகிறார்கள். நம்மை தடுத்து நிற்க செய்து விட்டதை பொறாமல் தன் உயிரை கொடுத்தானே, இதுவல்லவோ வீரம் என்று வீரர்கள் அவன் இயல்பை பாராட்டுகிறார்கள். கீழே விழுந்து கிடக்கும் வீரனது உடலை போர்க்களத்தில் உணவு கிடைக்கும் என்று வந்த பேய்கள் அணுகுகின்றன. போரில்தான் பேய்களுக்கு உணவு கிடைக்க வேண்டும் என்பது ஒரு சாபமாம். ஆகையால் எங்கேயாவது போர் வராதா என்று வயிறு ஒட்டி கிடக்கும் பேய்கள் காத்து கிடக்குமாம். எங்கும் ஒற்றுமையும் சமாதானமும் பல வாழ்வும் சாந்தியும் உண்டாக வேண்டும் என்று பெரியோர்கள் விரும்புவார்கள். பிறர் அடித்து கொண்டு அழியும் போது நாம் நலம் பெறலாம் என்று விரும்புபவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் பேய்க்கு ஒப்பானவர்கள். பிறருடைய வேற்றுமையிலும் பிரிவு மனப்பான்மையிலும் வாழும் இயல்புடையோர் எக்காலத்திலும் இருக்கிறார்கள். அவர்களை பேயாக உருவகம் செய்து புலவர்கள் பாடினார்கள். போர்க்களத்தில் பேய்கள் வந்து கூர் சமைத்து உண்டதாக பரணி நூல்களில் வரும். அங்கே வரும் காட்சிகள் கற்பனையே. ஆனாலும் அவற்றினூடே ஓர் உண்மை புதைந்திருக்கிறது. கவிஞர்கள் நுட்பமான கருத்துக்களை இப்படி அமூதனமாக காட்சிகளாக்கி புலப்படுத்துவது ஒரு மரபு. அதை கவி சமயம் என்று சொல்வார்கள். தொல்காப்பியத்திலும் இத்தகைய காட்சிகள் வருகின்றன. இன்னும் வீரனுக்கு உயிர் இருக்கிறதென்று எண்ணி உயிர் போனவுடன் உண்ணலாம் என்று பேய் அருகில் இருந்து காத்திருக்குமாம். பசியோடு உள்ளவன் அடுப்பில் வெந்து கொண்டிருக்கும் சோற்றை கண்டு ஆக்க பொறுப்பது போல் இருக்கிறது இந்த பேயின் நிலை. ஆனாலும் அதற்கு பொறுமை இல்லை. ஒரு சுற்று சுற்றுகிறது, உட்காருகிறது, மறுபடியும் நிமிர்ந்து நிற்கிறது. வீரனுக்கு அருகில் போய் குனிந்து பார்க்கிறது. பக்கத்தில் கிடக்கும் வேறு ஒரு குடர் மாலையை சூடிக்கொண்டு சிரிக்கிறது. குருவி வெள்ளத்திலே கிடக்கும் வீரனுடைய கண்ணை பார்க்கிறது. அதில் இன்னும் கனல் கொப்பளிக்கிறது. அதனால் தொட அஞ்சுகிறது பேய். மேற்கோள் துவக்கம். கொக்கும் நிமிரும் குருளும் குட சூடி பெட்கைய நகும் பெயரும் பேய்மகள் உட்க புனலங்குருதி புலாவாய் கிடந்து கனல விழிப்பவர் கண்டு. மேற்கோள் முடிவு. அடைப்புக்குறி தொடக்கம். கொக்கும் சூழலும் பெட்ப விரும்பும்படி உட்க அஞ்ச அடைப்புக்குறி முடிவு. புறப்பொருள் வெண்பா மாலை 78. கடைசியில் பேய் துணிந்து வீரன் மார்பில் புண்ணை தொட்டு தோண்ட தொடங்குகிறது. சில சமயம் தொடாமல் அஞ்சுகிறது. கொஞ்ச தூரம் போய்விட்டு மறுபடியும் வருகிறது. உயிர் துறந்த வீரனை எண்ணி பலரும் வருந்துகிறார்கள். இவனைப் போல போரில் நிற்பவர் யார்? இவன் போர் என்னும் கடலை கடக்க தெப்பத்தை போல உதவுகிறவனாயிற்றே என்கிறார் ஒருவர். வீரன் என்றால் சாமானிய வீரனா? எவ்வளவு உயர்ந்த பண்புடையவன்! உயர்ந்த பெரியவர்களுக்கு நடுவே இரும்பு தூணை போல துலங்காமல் இருக்கும் விரல் வீரனாயிற்றே. இனி இவனை எங்கே காணப்போகிறோம் என்று புலம்புகிறார் மற்றொருவர். இவன் தான் பிறந்த ஊருக்கே உயிர் போன்றவன். ஊர் மட்டுமா, உலகுக்கே உயிர் போன்றவன் என்றே சொல்ல வேண்டும் என்று வேறு ஒருவர் இறங்குகிறார். அவனுடைய அற இயல்பை சொல்லி வருந்துகிறார் ஒருவர். இவன் மார்பை திறந்த வேல் அறம் நிரம்பிய வாயில் ஒன்றை அடைத்து விட்டது. வீரத்தால் பெறும் பொருளை எல்லாம் வாரி வழங்கும் அறமுடையவன் இவன். அப்படி அறம் திறந்த வாயிலை இவ்வண்ணலின் மார்பை திறந்த வேல் அடைத்து விட்டதே என்பது அவர் புலம்பல். மேற்கோள் துவக்கம். போர்க்கு புனைமன், புறையோர்க்கு தானுமன், ஊர்க்கும் உலகிற்கும் ஓர் உயிர்மன். யாருக்கும் அறம் திறந்த வாயில் அடைத்தலால் அண்ணன் நிறம் திறந்த நீல் இல் இவேல். மேற்கோள் முடிவு. அடைப்புக்குறி தொடக்கம். புனை தெப்பம், மண் இப்போது போய்விட்டானே என்ற இரக்கத்தை குறிப்பித்தது. புறையோர் உயர்ந்தோர், தானு தூண், நிறம் மார்பு. அடைப்புக்குறி முடிவு. கட்டுரை எண் 5 முடிவுற்றது.